உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம் யாவையும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கலாம் அலகில் விளையாட்டுடைய அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே
அகர முதல் கெடுத்தல்ல முதல எழுத்தல்ல அகர முதல எழுத்தல்ல ஆதி அகர முதல எழுத்தல்ல ஆதி அகர முதல எழுத்தல்ல ஆதி பகவதே ஆதி
பிரபந்தங்களினுடைய பெருமையை பற்றி பேச வருகிற நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், நம்மாழ்வார் திருக்குறுகூர் என்று சொல்லப்படுகின்ற ஆழ்வார் திருநகரியிலேயே உலவிய நம்மாழ்வார் பெருமையை சொன்னார்கள். இங்கே இஸ்லாமியர்களை பார்க்கிறேன், கிறித்துவ நண்பர்களை பார்க்கிறேன், பகுத்தறிவாளர்களை பார்க்கிறேன், மறையோர்களை அந்தணர்களை பார்க்கிறேன், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதைத்தான் நம்மாழ்வார் சொன்னார். அவரவர் தமது அறிவு வகை வகை, அவரவர் தமது அறிவு வகை வகை, அவரவர் இறையவர் அடிமுன் படிவர், அவரவர் இறையவர் அடிமுன் படிவர், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். அவரவர் விதிப்பின் நடந்து நின்றனரே. இதிலே சைவ மதம் இல்லை, வைணவ மதம் இல்லை. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எண்ணற்ற மதங்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கக்கூடிய சமயங்கள், சிவனியமாகட்டும் மாலியமாகட்டும். ஆம், சைவ திருமுறைகள் சிவனியம், வைணவர்கள் பாடுவது மாலியம். கிறித்துவமாகட்டும் சமணமாகட்டும் பௌத்தமாகட்டும் சீக்கியமாகட்டும், எந்த சமய நெறியை உடையவர்களானாலும் அவர்கள் போற்றுகிற இறை அவர்களுக்கு பெரிது. அவரவர் வகை அறிவு தொகை தொகை. அவரவர் இறையவர் அடிமுன் படிவர், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். இது நம்மாழ்வார் சொல்லிவிட்டாரே. சமய நல்லிணக்கத்தை, இந்த நாட்டுக்கு தேவையானவற்றை மதவெறிக்கு இடமில்லை, மதத்தின் பெயரால் சமயத்தின் பெயரால் வாளை தீட்டுவதற்கு இடமில்லை. நான் சொல்லவில்லை, நம்மாழ்வார் கூறுகிறார். ஏறத்தாழ 2000-4000 பாசுரங்களில் 2000-ஐ அடுத்து வருகிற பாசுரங்களை தந்தவர் நம்மாழ்வார். நெல்லை பைந்தவிழ் மன்றத்துக்காரன் திருவரங்கத்திலே வந்து பேசுகிறான் என்கிற பொழுது, பாசுரங்களிலே ஏறத்தாழ பாதி பாசுரங்களை எங்கள் புறணையாற்றங்கரையிலே தானே நம்மாழ்வார் தந்தார். அதனாலே அந்த உரிமையோடு இங்கே வந்திருக்கிறேன். அந்த பாசுரங்களை தருகின்ற நம்மாழ்வார் அவர்கள் பாடலை சொன்னார்கள். இந்த முதல் அடியை உயர்வு என்று சொல்லி ஆரம்பித்து பாடினார்கள். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய கடைசி பாடலின் கடைசி சொல்லும் உயர்ந்தே என்றுதான் முடிகிறது. உயர்வு என்று சொல்லித்தான் நீங்கள் உயர்ந்தே என்று சொன்னீர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்கள்தான் முதல் ஆழ்வார்கள். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, அன்பே தகழி, அகல் என்பது அன்புதான், ஆர்வமே நெய்யாக, இது பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வார். வையம் தகழியாய் வார்கடலே நெய்யாக, அந்த வெய்யவன் கதிரவன் இருக்கிறானே அதுவே விளக்காக, அவனை வணங்குகிறேன் என்று பொய்கை ஆழ்வார் கூறுகிறார். பூதத்தாழ்வார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, இன்புருகு அன்பு இடுதிரியாக சொல்லுகிறார். ஞான விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு, ஞான தமிழ் புரிந்தனால் தமிழ் ஞான சம்பந்தன் என்று சம்பந்தரை சொன்னார்கள். ஞான தமிழ் புரிந்தனான் என்று பூதத்தாழ்வார் சொல்லுகிறார். அத்தகைய ஆழ்வார்களில் 11 ஆழ்வார்களின் பாடல்கள் பாசுரங்கள் தான் இங்கே மங்களாசாசனம் செய்யப்பட்டன. மதுரகவி ஆழ்வாரினுடைய பாசுரங்கள் மங்களாசாசனம் செய்யப்படவில்லை. காரணம், அவர் நம்மாழ்வாரையே இறைவனாக நினைத்தார். திருமாலை பாடவில்லை, நம்மாழ்வாரை பாடினார். அத்தகைய பெருமைக்குரிய அந்த நிகழ்வை நினைக்கின்ற பொழுது ஆண்டாள் சுடி கொடுத்த சுடற்கொடி, துளசி வனத்திலே துளசி செடிக்கு அருகிலே கண்டெடுக்கப்பட்ட அந்த சூடி கொடுத்த சுடற்கொடியை பெரியாழ்வார் தன் திருமகளாக வளர்க்கிறாரே, கண்ணனுக்கே அவள் உரியவள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேர்விழையீர் என்று பாடலை பாடி வீதிகளிலே 28 நாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்து வருவதற்கு வளர்ந்து வருகிற நாள், இந்த நாள் நான் பேசுகிற நாள், மதி நிறைவதற்கு வளர்ந்து வருகிற நாள் 28 நீராட போதுவீர் போதுவினோ நேர்களையீர் சீர்மல்கும் ஆயர்வாடி செல்வ சிறுமியர்கள், சீர்மல்கும் ஆயர்வாடி செல்வ சிறுமியர்கள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். என்ன அழகாக பாடுகிறார். அந்த அசோதை இளஞ்சிங்கம் இருக்கிறானே, அவனை எண்ணி பாடுகிறாள். அவளுக்கு கனவுகள் வருகின்றன, பேர்பட்ட கனவுகள். கனவுகள் வருவதற்கு முன்பு சோம்பலை முறித்துக் கொண்டு வர வேண்டும். வைகரை புலர்வதற்கு முன்னாலே, புள்ளினங்கள் கீதம் இசைப்பதற்கு முன்னாலே நமது தமிழ் சகோதரிகள் தாய்மார்கள் மங்கையர்கள் கண் விழித்து எழுந்து வீட்டுக்கு முன்னாலே கோலமிட்டு அந்த பார்களி திங்களுக்குரிய அந்த பூக்களை அங்கே வைத்து தெருவிலே அவர்கள் கண்ணனை பாடி வருகின்ற இந்த சூழலில் அவர்கள் அவள் சோம்பல் முறித்து வர வேண்டும் என்கிறாள். மாறி மலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவித்து தீவிழித்து அறிவித்து தீவிழித்து வேறி மயர் பொங்க பேரி பேர்ந்து உதறி மூறி முழங்கி புறப்பட்டு போதருமா தந்த போவை பூவை பூவண்ணா. சிங்கம் முகையிலே இருந்து வருகிற பொழுது சோம்பலை முறித்துக் கொண்டு வருகிறது. மாறி மலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவித்து தீவிழித்து வேறி மயிர் பொங்க மூறி முழங்கி புறப்பட்டு துயில் கலைந்து வாருங்கள். துயில் கலைந்து வந்த பிறகு அவளுடைய கனவு வாரணம் ஆயிரம் சூழ வனம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி என்கிறான். அப்படி கனவுல பாருங்க, வாரணம் ஆயிரம் சூழ, ஆயிரம் யானைகள் சூழ, ஆயிரம் வேளங்கள் சூழ நாரணன் நம்பி வருகிறான் நடக்கின்றான் என்று பூரண பொற்குடங்களை வைக்கிறார்கள். வருகிற வழியிலே வரவேற்பதற்கு வீதியெங்கும் தோரணங்கள், புறமெங்கும் தோரணங்கள் நாட்ட கனா கண்டேன் தோழி. இவ்வளவு அழகாக பூரண பொற்குடங்கள் வைத்து தோரணங்கள் கட்டி விழா எடுக்கும் வேளையில் அடுத்த கனவை சொல்கிறான். கனா கண்டாள் அல்லவா, மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் விரைந்த நீர் பந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என் கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி. என் கைத்தலம் பற்றினான். இன்னொரு பாடல் எனக்கு ரொம்ப ஓப்பானது. நான் இறைவனுக்கென்று படைக்கப்பட்டவள், மானிடர்க்கென்று பேச்சுப்படியின் வாழ்கிலேன் கண்டாய் மன்மதனே. வானிடை உளவும் வானவர்க்கென்று மறையவர் வேள்வி வகுத்த அவியை கானிடை திரியும் ஓர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் ஒப்ப ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்தன் தடமுலைகள் மானிடர்க்கென்று பேச்சுப்படியின் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்கிறாள். நான் கண்ணனுக்காக பிறந்து படைக்கப்பட்டவள், மானிடர்க்கென்று பேச்சுப்பட்டால் நான் வாழமாட்டேன். இதையேதான் முன்னம் அவன் நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் வண்ணம் கேட்டாள், பின்னை அவன் ஆரூர் கேட்டாள் என்று சொல்லிக்கொண்டே வந்து தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்று தேவாரத்திலே பாடல் வருகிறதே பாருங்கள். அதே பாடலும் இதே பாடலும் ஒரே விதத்திலே இருக்கிறது. இப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய இந்த ஆழ்வார்கள் வாழ்வில் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இரண்டு பாடல்கள் பாடுகிறார். திருப்பாணாழ்வாரை பற்றியே பாடுகிறார். நீங்கள் திருப்பாணாழ்வர் அன்றைய சமூக அமைப்பில் உயர் சாதியில் பிறந்தவர் அல்ல. ராமானுசர் திருக்குலத்தாரன்பார், ஒடுக்கப்பட்ட மக்களை யாரும் உலகிலே சொன்னது கிடையாது. ராமானுசர் அவர்களை திருக்குலத்தார் என்கிறார். சலவை தொழிலாளியை ஈரம் கொல்லி என்கிறார். எனவே இவர் காவிரியின் கரையில் நின்று கண்ணனை எண்ணி பாடிக்கொண்டிருக்கிறார். திருவரங்க பெருமானை எண்ணி பாடிக்கொண்டிருக்கிறார் திருப்பாணாழ்வார். கண்களில் கண்ணீர் வழிந்து ஓடுகிறது. அவர் இசையை மீட்டியவாறு பாடிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது யோகசாரங்கன் என்ற உயர்குலத்து பிராமணர் வருகிறார். அவரும் அரங்கனுக்கு பூசை செய்கிறவர்தான், அரங்கனை பாடுகிறவர்தான். ஆயினும் தான் செல்லும் வழியில் குறுக்கே நின்று தன்னை வளர்ந்து பாடுவது அவருக்கு பொறுக்காமல் விலகிப்போ என்கிறார். செவியில் விழவில்லை திருப்பாணாழ்வாருக்கு. அவர்தான் இறைவனோடு ஐக்கியமாகிவிட்டாரே, நாரணனோடு ஐக்கியமாகிவிட்டாரே, கண்ணனோடு ஐக்கியமாகிவிட்டாரே. இதை கண்ட சிலர் சிறுவர்களும் மற்றவர்களும் கல்லால் அடிக்கின்றார்கள். கல்லால் அடிபட்டு உடம்பெல்லாம் ரத்தம் ஓடுகிறது திருப்பாணாழ்வாருக்கு. அவர் பக்தி தியானம் கலையவில்லை. நடக்கிறது என்ன தெரியுமா? அரங்கனின் மேனியிலும் ரத்தம் ஒழுகுகின்றது, திருவரங்கனின் மேனியிலும் குருதி கொட்டுகிறது. செய்தி அரசனுக்கு போகிறது, அரசன் மனம் கலங்குகிறான். திருவரங்கன் சாரங்கன் கனவிலே தோன்றி நீ கல்லால் அடிப்பதற்கு காரணமாயிருந்தாயே, அந்த திருப்பாணாழ்வாரை நாளை உன் தோளில் சுமந்து கொண்டு என் சன்னதிக்கு வா என்று கனவிலே சொல்லிவிட்டு போனான். இவர் அதே போல அந்த திருப்பாணாழ்வாரை தோளிலே சுமந்து கொண்டு போனார். இதில் என்ன செய்தி இருக்கிறது என்றால், இன்றைக்கல்ல ஏறத்தாழ 8ஆம் நூற்றாண்டு காலத்தில், 1800 ஆண்டுகளுக்கு முன்னாலே எத்தகைய உயர்ந்த சிந்தனை ஓட்டம் தமிழர்களுக்கு இருந்தது! வள்ளுவருடைய குரட்பாவிலே தோன்றுகிற அந்த உணர்வுதானே இங்கே நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய இந்த ஆழ்வார்களில் இந்த நூல்களை தொகுப்பதற்கு கூர்மாச்சாரியார் என்பவர்தான் 1856ஆம் ஆண்டிலிருந்து 1859ஆம் ஆண்டு வரை இதை பதிப்பித்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தை திருப்புட்குழி என்கின்ற ஊரைச் சேர்ந்த கூர்மாச்சாரியார் தான் பதிப்பித்தார். அதை 1865 முடக்கூர் அப்பாவு முதலியார் அதை முழுமையாக பதிப்பித்தார். அதற்கு பிறகு திருவல்லிக்கேணி அனந்தாச்சாரி ஐயங்கார் அதை முழுமையாக 1873 பதிப்பித்தார். அதுபோல திருவோகண சடகோபர் நம்மாழ்வார் டிவிஎஸ் அறக்கட்டளை 1976ஆம் ஆண்டு நூலாக கொண்டு வந்தது. அந்த நூலுக்கு பிரதிவாதி பயங்கரவாதி அரங்காச்சாரியார் அவர் மதிப்புரை எழுதியிருக்கிறார். இதில் சொல்லப்படுகின்ற செய்திகளை பார்க்கிற போது, மதுரகவி ஆழ்வார் அவர் ஏன் பாடவில்லை திருமாலை? அவர் அயோத்திக்கு செல்லுகிறார். அயோத்தியிலும் அவருக்கு மன நிறைவில்லை. அங்கிருந்து பார்க்கிறார், தெற்கே மகர ஒளிநாதம் போல் வெளிச்சம் தோன்றுகிறது அவர் கண்ணுக்கு, அவர் ஞான கண்ணுக்கு. அயோத்தியிலிருந்து தெற்கு நோக்கி வந்து திருவரங்கத்துக்கு வருகிறார். இங்குதான் அந்த வெளிச்சம் தோன்றியது ஒன்று, இங்கு இல்லை. தெற்கே தெரிகிறது, தெற்கே செல்கிறார். தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு செல்லுகிறார், திருக்குறுகூருக்கு செல்லுகிறார். அங்கேதான் அந்த ஒளிவெள்ளம், நம்மாழ்வார் என்கின்ற ஒளிவெள்ளம் அங்கேதான் இருக்கிறது. பாகவத புராணத்தில் ஒரு செய்தி ஒன்றை நான் தெரிவிக்கிறேன். பகுத்தறிவுவாதி இந்த பகுத்தறிவுக்கு புறம்பான செய்திகளை கருத்துக்களை கொண்டு வந்து வைகோ தருகிறானே என்ற கேள்வி நான் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. நான் இலக்கியங்களாக பார்க்கிறவன் காவியங்களை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணர்வு, எனக்கு இலக்கிய உணர்வு. நான் ஹோமரை படிக்கிறேன், கண் பார்வையற்ற ஹோமர் தந்த இலியட்டை படிக்கிறேன், ஒடிசியை படிக்கிறேன். கிரேக்க கடவுள்களும் கிரேக்க தேவதைகளும், ஜூபிட்டராக இருக்கட்டும், அப்பல்லோவாக இருக்கட்டும், ஜிஎஸ் ஆக இருக்கட்டும், அவர்களை பற்றிய செய்திகளைத்தான் ஹோமர் தருகிறான். உலகம் போற்றும் மகா கவிஞனாக போற்றப்படுகிறான். நான் ஹோமரை படிக்கிறேன். அக்கிலஸ் என் மனம் கவர்ந்த மாவீரன், ஹெக்டர் என் நெஞ்சம் கவர்ந்த மாவீரன், ட்ராய் நகர யுத்தம் என் கண்ணை விட்டு மகளாது, அதுபோலத்தான் நான் பார்க்கிறேன். எனவே காவியமாக பார்க்கிற பொழுது, இலக்கியங்களை காவியங்களை படிக்கின்ற பொழுது, அதனுடைய நுட்பமான செய்திகளை உள்வாங்குகிற போது, பாரடைஸ் லாஸ்ட், இழந்த சொர்க்கம், லூசிபர் சாத்தானாகிறான், ஈடன் தோட்டத்திலிருந்து வெளியேறும் நிலைமை, புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட கனியை ஏவாள் புசிக்க, ஆதாம் புசிக்க, அதன் பிறகு லூசிபர் சாத்தானாக வலுப்பெறுகிறான், சொர்க்கத்தை விட வலுப்பெறுகிறான். சொர்க்கத்தை விட வலுப்பெற்று அவன் சொர்க்கத்தில் பணியாளனாக இருப்பதை விட நான் இந்த நரகத்தில் அரசனாக இருப்பேன் என்கிறான். அதை எழுதிய ஜான் மில்டனுக்கு கண் தெரியாது, ரெண்டு கண்ணும் தெரியாது. முதலில் இருந்தது கண் பார்வை போய்விட்டது. கண் பார்வை இழந்த மில்டனுடைய அந்த பாரடைஸ் லாஸ்ட் போன்ற ஒரு இலக்கியத்தை நான் கீட்ஸின் ஓல் டு நைட்டிங்கேலிலும் பார்க்கவில்லை, செல்லியினுடைய ஓல் டு தி வெஸ்ட் விண்டிலும் பார்க்கவில்லை, வேல்ஸ்வெர்த்தின் கவிதையிலும் பார்க்கவில்லை, மில்டனின் கவிதையில் பார்க்கிறேன். அதுவும் கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை பொறுத்ததுதான். நான் காவியமாக படிக்கிறேன். எழுங்கள் விழியுங்கள், இல்லாவிடில் வீழ்ந்தே படுவீர். இதை மில்டன் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் தான் திருவிக்கா சொன்னார் தமிழ்த்தென்றல், திவ்ய பிரபந்தங்களை படியுங்கள், தமிழ் உணர்வு பெறுங்கள், சாதிகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள், சமய சண்டைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள், தமிழர்களே எழுங்கள், வீறு கொண்டு எழுங்கள் இந்த இலக்கியங்கள் இருக்கக்கூடிய தேன் தமிழை பருகுங்கள். ஆம், தேமதுர தமிழோசை என்ன அழகாக சொன்னான். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். அதாவது பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாயிடு எயில் ஊரிய நீர் வள்ளுவர் சொன்னார். அதை போல கம்பன் அயோத்தியா காண்டத்திலே வர்ணிக்கின்ற பொழுது தேனை பற்றி சொல்லுகிறார். பழங்கள் தருகிற தேன், மலர்கள் தருகிற தேன், வரிசையாக வரிசைப்படுத்திக் கொண்டே வருகிறார். எனவே இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களில் ஒரு செய்தி பாகவத புராணம். நான் அதனால்தான் நான் சொன்னேன், ஒவ்வொன்றுக்கும் நான் இலக்கியமாகத்தான் பார்க்கிறேன். ராமன் அயோத்தியிலே மீண்டு வந்து அரசாள்கிறான். 14 ஆண்டுகள் முடிந்து வந்து அரசாள்கிறான். அவனுக்கு இறுதி நாட்கள் வந்துவிட்டன. இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றன. தம்பி இலக்குவனை அழைத்து, நான் தங்கி இருக்கின்ற இடத்திற்குள் யாரையும் அனுமதிக்காதே, வாயிலுக்கு வெளியிலே பாதுகாப்பாக இரு என்று சொல்லிவிட்டான். இலக்குவன் வெளியில் இருக்கிறான். எவருக்கும் அடங்காத துர்வாச முனிவர் வேகமாக உள்ளே நுழைகிறார். ராமன் துர்வாச முனிவரை அன்பாக உபசரித்து அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்துவிட்டு தம்பியை ஏறிட்டு பார்க்கிறார். அண்ணனின் கோபத்துக்கு ஆளாகி விட்டோம் என்று நினைத்துக் கொண்டு சரையு நதிக்கரைக்கு போகிறான், தன் உயிரை போக்கிக் கொள்ளலாம் என்று. ராமன் தம்பியை காணோம் என்று அங்கே தேடி செல்கிறான். அங்கு அவர்களுக்குள் ஒரு உரையாடல் நடப்பதாக செய்தி அப்பொழுது சொல்கிறார். இங்கே இந்த கணையாளியை தருகிறேன், இந்த கணையாளியை போட்டுக்கொள். இந்த எந்த இடத்தில் உன் கணையாளி கீழே விழுகிறதோ அங்கே நீ புளிய மரமாக நிற்பாய். என்ன நடக்கிறது என்றால், காசிப முனிவர் காரியாகவும் ஸ்ரீதேவி உடைய நங்கையாகவும் அவர்களுக்கு குழந்தையாகவும் நம்மாழ்வார் பிறக்கிறார். 12 நாட்களுக்கு பின்னால் அந்த எந்த மரத்திலே பொந்து இருக்கிறதோ லக்குவன் மரமாக நிற்க சொன்னானோ அந்த புளிய மரத்துக்கு அருகிலே செல்கிறார். 16 ஆண்டுகள் அவருக்கு பேச்சில்லை. இந்த கட்டத்தில் மதுரகவி ஆழ்வார் வருகிறார். இந்த பிள்ளைக்கு 16 ஆண்டுகளாக பேச்சில்லை என்றவுடன், செத்தத்தில் சிறிது பிறந்தால் எத்தை தின்று உயிர் வாழும், அத்தை தின்று அங்கே கிடக்கும் குழந்தையாக இருந்து அதுவரை பேசாத நம்மாழ்வார் பேசுகிறார் என்று. அதனால் மதுரகவி ஆழ்வார் அவரையே, நம்மாழ்வாரையே, அவதார புருஷன் ராமனே வந்துவிட்டான் என்று எண்ணி திருமாலை பாடாமல் நம்மாழ்வாரையே பாடுகிறார். இங்கே ஒன்றை யோசிக்க வேண்டும். திருமலைசை ஆழ்வார் ஒரு அருமையான பாடலை தருகிறார், மிக அருமையான பாடல். வான்மீகி ராமாயணத்தில் கூனி என்ற பாத்திரமே கிடையாது. மந்தரை என்ற பாத்திரம் வான்மீகி ராமாயணத்திலே கிடையாது. ஆழ்வார்கள் எந்த பாதையை வகுத்து கொடுத்தார்களோ அந்த பாதையில் தான் கம்பன் செல்கிறார். ஆழ்வார்களில் திருமலிசை ஆழ்வார் தான் சொல்லுகிறார், கொண்டை கொண்ட கோதை கூனியை சொல்லுகிறார். கொண்டை கொண்ட கோதை தேன் தரும் கூனி அதை சொல்லி, அப்படிப்பட்ட அவள் உண்டை கொண்டு நாரணன் அடித்தான் அல்லவா, அப்படிப்பட்ட நாராயணன் வாழ்கின்ற இந்த ஊரில் நண்டை உண்டு நாரை பேர, நாரை நண்டை சாப்பிட்டு விட்டது, பறக்க முடியவில்லை, நண்டை உண்டு நாரை பேர, இது மெதுவாக நடந்து வருவதை பார்த்த வாழை மீன் நம்மைத்தான் கொத்தி தின்க வருகிறது என்று பயந்து வாழை மீன் இன்னொரு புறத்துக்கு பாய்கிறது. வாழை பாய இந்த நாடகம் நடந்து கொண்டே இருக்கிறது. நடக்க முடியாமல் மெதுவாக நண்டை உண்ட நாரை நடந்து செல்லுகிறது, வாழை பாய்கிறது. இதிலே அச்சப்பட்ட கெண்டை மீன், நீலமே, நீல வண்ணன் தானே அரங்கன், நீலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அரங்கனூர். இந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியம், திருமலிசை ஆழ்வாருடைய இந்த பாட்டு. அதாவது கொண்டை கொண்ட கோதை மீது கூனிலாவு தேனுலாவு கூனி கூன், தேனுலாவு கூனி கூன். ஒவ்வொரு காப்பியத்திற்கும் ஒரு திருப்ப காட்சி வரும். எல்லா காவியங்களிலும் ஒரு திருப்ப காட்சி வரும். அதுதான் அதற்கு மூல ஆதாரமாக இருக்கும். நான் வரிசைப்படுத்த முடியும். என்ன அழகான இடம் கடற்கரை, இந்திரவிழா நடைபெறுகிறது, அலைகள் இசை பாடுகின்றன. பட்டுத் திரைகளிலே அங்காங்கு காதலர்களும் தலைவனும் தலைவியும் அங்கே பேசி கொஞ்சி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காவிரி பும்பட்டினத்து கடற்கரையில் கோவலன் யாழ் வாசிக்கிறான். அந்த பாடல்கள் அழகான பாடல்கள் தான். அடுத்து யாழ் மாதவி தங்கையால் எடுத்து வாசிக்கிறாள். அவளும் தன் மனதை கோவலன் மேல் வைத்தவள், கோவலனுக்காகவே வாழ்ந்தவள். நான் குலம் அறியேன், நான் இதற்கு முன்னிருந்த வழி அறியேன், நீ என்னை வந்து இனி பார்ப்பாயானால் கருகிய குடியாக நான் கிடப்பேன் என்று சொன்னதாக ஒரு புதுக்கவிஞன் எழுதினான். அதை போல அந்த மாதவி பாடலை பாடுகிற போது மாயப்பொய் படகூட்டும் மாயத்தாள் பாடினாள் சலம்புணர் கொள்கை சலதியோடு வாழ்ந்தேன் என்று கோபித்துக் கொண்டு போனான். இந்த ஒரு காட்சி, ஒரு பாடலில் கோபித்துக் கொண்டு போன காட்சி காவிரி பும்பட்டினத்தை விட்டு கண்ணகி பெருந்தேவியோடு மதுரைக்கு செல்ல வைத்தது. மதுரையிலே காற்சிலம்பை எடுத்துக்கொண்டு போய் கோவலன் விலைக்கு விற்கச் சோன இடத்திலே பொற்கொல்லன் வாயில் கைப்பட்டு கொண்டு வருக என்று சொல்ல வேண்டிய பாண்டிய வேந்தன் மனைவி கோபித்துக் கொண்டு நடனமாதர்களினுடைய நடனத்திலே தான் கருத்தை செலுத்தி விட்டேன் என்று கோப்பெருந்தோவி கோபித்துக் கொண்டு போய்விட்டாள். அவள் கோபத்தை உடலை தணிக்க வேண்டும் என்று அவனோடு போய்கொண்டிருக்கிற வேளையிலே வந்து சிக்கிக் கொண்டான், அகப்பட்டுக் கொண்டான். அரசமாதேவியனுடைய சிலம்பை எடுத்தவன் அகப்பட்டுக் கொண்டான் என்று சொன்னவுடன் கொண்டு வருக என்று சொல்ல வேண்டியவன் கொன்று வருக என்று சொன்னான். கோவலன் கொலையுண்டான். மதுரை தீயுண்டது. விருந்தும்பும் பண்புக்கே ஆயர்பாடிதான். இந்த அயர்வாடியை பெருமைப்படுத்துவதுதானே பிரபந்தம். அயர்வாடியை பெருமைப்படுத்துவதுதானே திருப்பாவை திருவம்பாவை. அந்த அயர்வாடியில் தான் கவுந்தியடிகள் கோவலனையும் கண்ணகியையும் கொண்டு வந்து இங்கே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், மாசாத்துவான் மகன் மாநாயகன் மகள் என்று தெரிந்தால் மதுரை மாநகரின் அரண்மனை கதவுகள் திறந்து கொள்ளும். உலகப்பெருஞ்செல்வம் உடையவன், பல நாடுகளுக்கு கடல் கடந்த நாடுகளுக்கெல்லாம் வணிகம் செய்யக்கூடியவர்கள் மாநாயகனும் மாசாத்துவானும். அரச மாளிகைகளின் கதவுகள் திறந்து கொள்ளும். ஆனாலும் அயர்வாடியில் இவர்கள் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு கவுந்தியடிகள் போனாள். அதன் பிறகு ஏற்பட்ட விபரீதம் தெரியும். தன் இல்லத்திற்கு வந்து அன்றுதான் நீண்ட காலத்துக்கு பிறகு கண்ணகி தன் கையால் சமைக்கிறாள். என்ன அழகான காட்சி! தண்ணீர் தெளித்து தண்ணீர் தெளித்து அதுக்கு பிறகு அந்த இலையை தலைவாள இலையை போட்டு அமுதம் உண்க அடிகள் என்று சொல்லுகிறாள். எட்டு வார்த்தைக்கு மேல பேசலையே, எல்லாம் இழந்துட்டனே, செல்வம் குன்றம் போல் இருந்து இழந்து விட்டேனே என்ற போது சிலம்பு உளக்குண் மூன்றே சொற்கள். அடுத்து மதுரை மூதூர் யாதோ இவ்வளவுதான் பேசினா. அவள் அன்றைக்கு என்ன சொன்னாள்? நான் பல திருமண வீடுகளில் சொல்லியிருக்கிறேன், நான் வருந்தியதாக நீங்கள் வருந்த வேண்டாம், உங்கள் தாயும் தந்தையும் என் மாமியும் மாமனும் வருந்தும்படி நீங்கள் நடந்து கொண்டீர்கள். என்ன குடும்ப வாழ்க்கையை நம்முடைய இலக்கியத்தை இளங்கோ படைக்கிற பொழுது எவ்வளவு அருமையாக படைத்திருக்கிறார். அதைத்தான் கானல் பாணி கனக விசையரதம் முடித்தலை நெறித்தது. குயிலாலுவம் சென்று கனக விசையரை வென்று பத்திரி தெய்வத்துக்கு கல்லெடுத்து வந்தானே சேரன் செங்குட்டுவன். கானல் பாணி கனக விசையர்தம் முடித்தலை நெறித்தது. ஒரே ஒரு சம்பவம் தான். அந்த சம்பவம் அந்த காவியத்தை எங்கே கொண்டு போய் விடுகிறது பாருங்கள். புத்தல்லோ அவர்கள் ஆங்கில பேராசிரியை, நான் மாணவன், அவர்கள் பேராசிரியை. எனக்கு பிடித்த துன்பியல் நாடகங்களில் ஒத்தல்லோ ஒன்று. அதில் டெஸ்டிமோனா பேரழகி கணவனை தெய்வமாக உயர்வாக மதித்து வாழ்பவள். இயாகோ கொடியவன் சூழ்ச்சிக்காரன், ஒத்தல்லோவை வீழ்த்த தருணம் பார்க்கிறவன். ஆகவேதான் ஒத்தல்லோவின் நண்பன் கேசியோவிடம், ஒத்தல்லோ தன் மனைவி காதல் மனைவி டெஸ்டிமோனாவிடம் ஒரு கைக்குட்டையை கொடுத்தான். இயாகோ கொடியவன் அந்த சேடி பெண் மூலமாக அந்த கைக்குட்டையை கவர்ந்து வர செய்து கேசியோ போகிற அந்த பாதையிலே அந்த கைக்குட்டையை போட வைக்கிற, கீழே கிடக்கிறது, அவன் தொட நேர்கிறது. இயாகோ காட்டுகிறான், நீ உன் மனைவிக்கு கொடுத்த கைக்குட்டை இவனுக்கு எப்படி போய் சேர்ந்தது? கடைசியில அந்த காட்சியில புட் அவுட் த லைட், இந்த விளக்கை அணைக்கட்டும் போது மனக்குமுறலோடு கழுத்தை நெறித்து கொன்று விடுவான் ஒத்தல்லோ. பிரபு பிரபு அந்த மெல்லிய குரலில் கழுத்து நெறிப்பட்டு இறந்து போனாள். பணிப்பு அடுத்து வருகிறாள், ஓடி வருகிறாள். இயாகோ சதி செயல் தெரிகிறது. தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறான் ஒத்தல்லோ. இதில் ஒரு கைக்குட்டையை மையமாக வைத்து எப்படி சிலப்பதிகாரத்திலே ஒரு செய்தி வருகிறது, சிலம்புதான் அதிகாரமாயிற்று, கைக்குட்டையை வைத்து இந்த காட்சி. ஹோமரின் இலியட்டில் அகிலஸ் எவராலும் வெல்ல முடியாதவன், அவனுடைய தாய் ஜீவ தண்ணீராக ஓடுகிற நதியில் அவன் குழந்தையாக இருக்கிற பொழுது தண்ணீரிலே மூழ்கி எடுக்கிறாள். எந்த ஆயுதமும் இந்த உயிரை பறிக்காது, ஆனால் இந்த குதிங்காலிலே, இந்த உள்ளங்கை பட்ட இடத்திலே அந்த நீர் படவில்லை. அதைத்தான் ஆங்கிலத்திலே அகிலஸ் ஹீல் என்பார்கள். ஒருவனுடைய பலவீனம் எது என்று கேட்டால் அகிலஸ் ஹீல் என்பார்கள். அந்த இடத்தில் ஸ்பார்ட்டாவின் மன்னன் அகமனான், அவன் சகோதரனுடைய மனைவிதான் ஹெலன். This is the face that launched a 1,000 ships which went to the topless tower of Elena. இந்த அழகு முகம்தான ஆயிரக்கணக்கான போர்க்கப்பல்களை அனுப்பியது என்றார்களே அந்த ஹெலன். ட்ராய் நகரமன்னன் பிரியத்தின் இளைய மகன் பாரிஸ் அவளோடு போய்விட்டான். போர் மூழ்கிறது. 1,000 கிரேக்க கப்பல்கள், போர்க்கப்பல்கள் ட்ராயை படையெடுத்து செல்லுகின்றன. எவராலும் வெல்ல முடியாத அகிலிஸ் அந்த யுத்தத்துக்கு போக விரும்பவில்லை. அப்பொழுதுதான் யுலிசிஸ் அங்கு வருகிறான். அகிலிஸ் நீயும் வர வேண்டும் என்று அழைத்து செல்கிறார்கள். கடலில் இவர்கள் இறங்க முடியாது. இந்த 1,000 கப்பல்களும் அகிலிஸும் அவனுடைய வீரர்களும் முன்னேறி சென்று அந்த வழியை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இவனுடைய கொடுமையான போக்கு, அகம்பாவ போக்கு, அகமனின் அகமான போக்கு பிடிக்காமல் அகிலிஸ் ஊருக்கு திரும்ப வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். ரொம்ப அருமையான வசனங்கள். தாய் சொல்லுவாள், மகனே நீ நன்கு உணவருந்தி நன்கு வாழ்ந்து அரண்மனையிலே இருந்து சுகபோகத்தோடு இறந்து போகிற வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கை. நீ போர்க்களத்துக்கு செல்வாய், வெற்றிகளை காண்பாய், உன் உயிரையும் தருவாய், உலகம் உள்ளளவும் உன்னுடைய பெயர் இருக்கும். யார் பெற்ற தாய் சொல்லுவாள், ஓய்வான அமைதியான வாழ்வு உனக்கு வேண்டாம், யுத்தகலங்கள் தான் உன் வாழ்வு. அகிலிஸின் தாயார் சொல்லுவது. இப்பொழுது அவன், நாளை காலை நமது படைகள் புறப்படுகின்றன ஊரை நோக்கி, தீவை நோக்கி, இந்த யுத்தத்தில் நாம் பங்கேற்கவில்லை என்று இரவிலே முடிவெடுக்கிறார். மாலையில் அவனுடைய சித்தப்பன் மகன் பெட்ரோக்ளஸ், அவருடைய தம்பி, இவனைப் போலவே இருப்பான், இவனிடம் வாழ்பயிற்சி பெற்றவன். இரவிலே அன்று போர் மூழ்கிறது. ஹெக்டர் சொல்கிறான், நாம் வெளியில் சென்று போரிட வேண்டாம், ட்ராய் நகர கோட்டைக்குள் எவனும் நுழைய முடியாது, நமது வில்லேர் உழவர்களுடைய வில் அம்புகளுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது, நான் வெளியே போக வேண்டாம் என்கிற போது அங்கே இருக்கக்கூடிய நிமித்திகன் வந்து சொல்வான், நாள் நன்றாக இருக்கிறது, இந்த இரவு போரிலே நாம் ஜெயித்து விடலாம் என்று சொன்னவுடன் ஹெக்டரின் விருப்பத்துக்கு மாறாக அந்த இரவிலே யுத்தம் தொடங்குகிறது. இந்த யுத்தம் நடக்கிற பொழுது அகிலஸ் செல்லவில்லை, அவன் பாசறையில் இருக்கிறான். தன் கிரேக்க படையோடு வந்தோமே என்று பெரிட்டோக்ளஸ் செல்கிறான். அதே அங்கே எடுத்து போட்டுக்கொண்ட ஆர்மர், அகிலஸ் போடுகிற அந்த போர்க்கவசம், அவன் அறைகிற தலைச்சீராய், இதே தோற்றத்தோடு வருகிற ஏறத்தால் அகிலஸ் தோற்றத்திலே இருந்தோம், அகிலஸ் தான் வந்து விட்டான் என்று கிரேக்க வீரர்கள் கும்மாளமிட்டு குதிக்கிறார்கள். ஹெக்டர் வருகிறான், அகிலஸ் தான் என்று நினைத்து போரிடுகிறான். இந்த வாட்போரில் அகிலஸ் என்று நினைத்துக் கொண்டு பெரிட்டோக்ளஸை வீழ்த்தி விடுகிறான். குற்றுயிரும் குறையுமாக இருக்கிற பொழுது அந்த உயிர் துடிக்க கூடாது என்று கொள்கிறான் ஹெக்டர். அந்த இரவு மனைவியிடம் போய் அழுகிறான், பாலகனை போன்ற அந்த சிறுவனை நான் கொன்றுவிட்டேன். அகிலஸ் தெரியாது, எல்லோரும் வருகிறார்கள், அவனது பணியாளும் வருகிறான். எங்கடா பெரிட்டோக்ளஸ் என்கிறான், பதில் சொல்ல முடியல. எங்கேன்னு கேட்கிறான். நீங்க தான் வர்றீங்கன்னு எல்லாரும் நாங்க நினைச்சு போயிட்டோம், உங்க ஆறுமுறை போட்டுக்கிட்டு தான் வந்தான், ஹெக்டர் கொண்டுட்டான். உடனே தன்னந்தனியாக தன்னுடைய ரதத்தில் அவனே ஓட்டிக் கொண்டு செல்வான், கூட யாரை கூட்டி போக மாட்டான். ட்ராய் கோட்டை வாசலில் நிற்பான், ஹெக்டர் ஹெக்டர் என்று அழைப்பான். ஹெக்டர் வெளியே வருவான். சரியான யுத்தம், ஹெக்டர் கொல்லப்படுகிறான். ஹெக்டரை அவன் கால்களை கட்டி தன்னுடைய ரதத்திலே முடிச்சு போட்டு கோட்டையை ஒரு சுற்றி மண்ணிலே சுற்றி உடம்பெல்லாம் சிதைய பாசறையில் வந்து விட்டு விடுவான். ரொம்ப அருமையான காட்சி என்ன என்றால், அந்த இரவில் ட்ராய் சக்கரவர்த்தி பிரியம் வருகிறான் ஒரு கம்பளி போர்வையோடு. ஹூ ஆர் யூ? அவன் சொல்லுகிறான்,
எந்த கண்கள் முதல் முதலாக என்னை திறந்து பார்த்ததோ அந்த கண்களை நீ மூடச் செய்தாயே, அவனின் தகப்பன் வந்திருக்கிறேன் என்பான்.
பிரியம்,
எப்படி வந்தா? என் நாட்டில் எனக்கு தெரியாத வழியா? உன் தந்தை எனக்கு மிக நண்பன், பேசுகிறார்கள், பிறகு இருவரும் உணவருந்துகிறார்கள். ஒன்றும் வேண்டாம், அவனை நான் முழுமையான ஈமச் சடங்குகளோடு அடக்கம் செய்ய விரும்புகிறேன். அதன்படியே தண்ணீரால் குளிப்பாட்டி எடுத்து கொடுத்து அகிலஸ் அனுப்பி விடுவான். 12 நாட்களுக்கு எங்களுக்கு ஈமச் சடங்கு இருக்கிறது. நெற்றியில் பணம் வைப்பார்கள். நீங்கள் பல பழக்கங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதை போல கிரேக்கத்திலே இருக்கிறது, பல நாடுகளில் இருக்கிறது. இதுல என்ன சம்பவம் என்றால், அந்த இரவில் அந்த படையெடுப்பு நடைபெறாவிடில் ட்ராய் அழிந்திருக்காது, அகிலஸ் திரும்பி போயிருப்பான். சம்பவங்கள் எப்படி நிலைமையை மாற்றுகின்றன ஒவ்வொரு காவியத்திலும் என்பதற்காக சொன்னேன். இப்பொழுது கம்பனது காவியத்துக்கு வருகிறேன். பல்லாண்டு 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 பாடுகிற பொழுது உன் மார்பிலே இருக்கக்கூடிய மங்கையும் பல்லாண்டு, படைப்போர் புக்கு முழங்கும் பாஞ்ச சைன்யமும் பல்லாண்டு என்று தொடக்கத்திலே சொன்னாரே, அந்த பாஞ்ச ஜன்யம் இது கண்ணனுடைய சங்கு. போருக்கு அறிவிக்க, வெற்றியை கொண்டாட, வீரர்களை அழைக்க சங்குகளை ஊதுவார்கள். ஆயிரக்கணக்கான சங்குகளை காப்பாற்றுகின்ற, கிளிஞ்சல்களை காப்பாற்றுகின்ற சலஞ்சலம் என்ற ஒரு சங்கு உண்டு, இடது பக்கமாகவே வளைந்திருக்கும். பல்லாயிரக்கணக்கான சலஞ்சலம் சங்குகளுக்கு மத்தியிலே ஒரு வரம்புரி சங்கு இருக்கும். அப்படிப்பட்ட சங்குகளில் ஒன்றுதான் இந்த பாஞ்சஜன்யம் என்றால் அதற்கொரு பாகவத புராணத்து கதை இருக்கிறது. தனக்கு குருவாக இருந்த சாந்திமுனி என்பவன் மகன் உயிரை மீட்பதற்காக பாஞ்சஜன்யன் என்கின்ற அந்த அரக்கனோடு கண்ணன் போர் பிரிந்து கொள்கிறான். அவன் உயிர் போகும் தருவாயில் என்னை சாம்பலாக்கி உன்னுடைய சங்காக்கிக் கொள் என்று சொன்னான். அந்த பாஞ்சஜன்யனுடைய சாம்பலை கொண்டு சங்கு செய்து அதை பாஞ்சஜன்யம் என்று கண்ணன் ஊதினான் என்று நான் படித்தேன். தர்மபுத்திரனுடைய சங்கு அனந்த விஜயம் அதற்கு பெயர். அர்ஜுனன் சங்கு தேவதத்தம், பீமனுடைய சங்கு மேதோகம், நகுலின் சங்கு சுகோசம், சகாதேவனின் சங்கு மணி புஷ்பகம். இந்த சங்குகளை ஊதுகிறதை சொல்லுகிறார்களே, இங்கே பெரியாழ்வார் வருகிறார், ரெண்டு செய்திகளை சொல்லுகிறார். நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா அரங்கனே? மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு பரீட்சித்து செத்துப்போனான் அல்லவா? மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனர்மார் உருமுகத்தை வீழாமே காப்பாற்றி. மைத்துனர்மார் யார்? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அவர்களை உருமுகத்தை காப்பாற்றிய குறுமுகத்தான் வாழும் ஊர், அந்த ஊர் தான் திருவரங்கம். இங்கே மகாபாரதத்தினுடைய செய்தியை கொண்டு வருகிறார் பாருங்கள். அப்படிப்பட்ட அதே பெரியாழ்வார் கம்பர ராமாயண கதைக்கு வருகிறார். ராமனுடைய அவதாரத்துக்கு அடுத்துத்தான் கிருஷ்ண அவதாரம், ராமனின் அவதாரம் தான் முந்தியது. என்ன அழகாக சொல்கிறாள், மின்னலை போன்ற நுண்ணிய இடை கொண்டவளே என்று. மெய்யடியேன் விண்ணப்பம் அனுமன் சொல்லுவதாக பெரியாழ்வார் சொல்லுகிறார். மின்னலை போன்ற நுண் இடை கொண்டவளே, மெய்யடியேன் விண்ணப்பம், பொன்மான் ஒன்று இடை புகுந்து இனிது விளையாட, நின் அன்பின் வழி நின்று சிலையடும் எம்பிரான் ஏக, பின்னர் அவ்வழி இலக்குவணனும் சென்றான் என்பதும் ஓர் அடையாளம். உயிரை போக்கிக் கொள்வதென்று அன்று இலங்கை வேந்தன் வந்து பேசிய பேச்சுக்களை கேட்டதற்கு பிறகு தன் உயிரை போக்கிக் கொள்ள சீதை முடிவெடுத்து அசோகவனத்திலே உயிர் போக்க நினைக்கிற பொழுது அனுமன் வாயுவின் மைந்தன் அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வருகிறான். தாயே என்று தடுக்கிறான். ராமனின் தூதன் என்கிறான். நம்ப வேண்டுமல்லவா? ராமனுக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிந்த உரையாடல்கள் ரெண்டு மூன்று சொல்லுகிறான். ரெண்டு மூன்று உரையாடல்கள், காலத்தின் அருமையை கருதி அதுக்குள் நான் செல்ல முடியாது. மூன்று சம்பவங்களை சொல்லுகிறார். அதில் ஒன்று, நீங்கள் பொன்மான் வந்து விளையாடியது அதை பிடித்து தர சொல்லி எம்பிரான் அதை வில்லோடு சென்று கொண்டு வர போன போது இலக்குமணனும் பின்னால் சென்றான் அல்லவா, அதுவும் ஓர் அடையாளம். இதுல என்னவென்றால், பெரியாழ்வார் சீதையையும் குறை சொல்லவில்லை, யாரையும் குறை சொல்லவில்லை. பெரியாழ்வாரே குறை சொல்லலையே, நீ ஒரு சிற்று எறும்பு வைக்கோ, நீ என்ன சொல்ல போற அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் இலக்கியமாக பார்க்கிறேன். நான் ஒரு வழக்கறிஞன், உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த ரத்னவேல் பாண்டியனிடம் பயிற்சி பெற்றவன், வழக்க நல்லா வாதாடணும்னா இதுக்கு முன்னாடி பெரிய சுப்ரீம் கோர்ட்டுடைய பெரிய ஜட்ஜ்மெண்ட் எடுத்து சைட்டேஷன் காட்டிட்டா நம்ம தப்பிச்சுக்கிடலாம். நான் சொல்லல, கம்பன் சொல்றதா நான் சொல்ல. வனத்திலே இருக்கின்ற இடத்தில் பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க வருகிறாள் சூர்பனகை, வஞ்சி என நஞ்சமன வஞ்சமகள் வந்தாள் வருகிறாள் சூர்பனகை. பேச்சு கொடுக்கிறான் ராமன். அதன் பின்னர் சீதையை கண்டு இவ்வளவு பேரழகியாக இருக்கிறாள் என்று அவள் மீது கோபத்தால் பாய போகிற போது அண்ணனுக்கு தெரியும், நம்ம கிட்ட பேசுன மாதிரி தம்பி கிட்ட பேசினா நல்லா வாங்கி கட்டிட்டு போவான்னு ராமனுக்கு தெரியும். இவ அவங்க கிட்ட போய் பேச்ச கொடுத்து ஏற்கனவே கோபத்திலே உச்ச மலையிலே உயர உயரத்தில் இருக்கிறவன், அவன் அங்கங்களை சிதைத்து விட்டான். சிதைக்கப்பட்ட அங்கங்கள் இருக்கிற பொழுது கரதூஷனால் வருகிறார்கள், தோற்று ஓடுகிறார்கள் இருவர். வில் சொல்றாள் சூர்பனகையே சொல்லுவான், இல்லைங்க வேணன்ட்ட அவன் வில்லிருந்து அம்பு எப்படி போச்சுன்னு எல்லாம் உயிர் போயிருச்சுன்றான். ரத்தம் ஒழுக அங்கே போன போது இலங்கை வேந்தன் நியாயமானாக கேட்கிறான், நீ என்ன தப்பு செஞ்ச, நீ என்ன செஞ்ச, அவங்கள் கோபிக்க நீ என்ன செஞ்ச அப்படியே மாத்திரான். மனித மனம் பலவீனமுடையது தானே. சீதையின் அழகை நீ எவ்வுலகிலும் கண்டதில்லை, இம்மூவுலகிலும் கண்டதில்லை, அப்பேர் அழகியை கண்டேன் என்று அவள் மனதிலே. அதான் நல்லா சொல்வான், நாசம் வத்து வந்துற்ற போதும் நல்லதோர் பகையை தேடினேன். கடைசியா சொல்லுவான், எனக்கு நாசம் வந்துருச்சு ஆனா நல்ல பகையத்தான் நான் தேடி இருக்கிறேன். அவன் மனதிலே மையல் மூட்டியவன் மாரிசனை அழைத்து போ சொன்னா ஏற்கனவே உயிர் தப்பி வந்தவன் அங்கே சொல்வாரு. அதாவது இந்த உண்டை வில்லை அடிக்கிற போது முன்வில் வலித்து முதுபெண் உயிருண்டான். பெரியாழ்வார் சொல்றாரு, முன்வில் வலித்து முதுபெண் தாடகையை கொன்றவா, அதற்கு பிறகு ஓடி வந்தவன் மாரிசன், அவன் கையா செத்தா பரவாயில்ல இவன் கொண்டுருவான் இல்லாட்டி மாமன் இல்லையா, ராமன கையால சாகிறத விட ராமன் கையால சாகலாண்டு போயிட்டான். இதுல என்னவென்றால் பொன்மான் விளையாடுகிறது, துள்ளி துள்ளி குதிக்கிறது, சீதை அதிலே கவரப்படுகிறாள், அது வேண்டும் தனக்கென்கிறாள், கணவனிடம் கேட்கிறாள், இலக்குவன் சூழ்ச்சி சூது இருக்கும் என்று கருதி வேண்டாம் நீங்கள் போக வேண்டாம் நான் பற்றி வருகிறேன் என்கிறான். நான் பெண்களுக்கு தவறா சொல்லல, ஆணும் பெண்ணும் தலைவன் தலைவிக்கிடையில காதலன் காதலி கிடையில நடக்கிற ஊழல் தான். நான் மான பிடிச்சு கொண்டு வர சொன்னா நீங்க பிடிச்சிட்டு வர மாட்டீங்களா என்று கொஞ்சம் முகத்தை திருப்பிக் கொண்டு கோபமாக போவதை போல் பாவனை காட்டுகிறாள். ராமன் செல்கிறான் மானை தேடி. ராமன் மானை தேடி சென்றதற்கு பின்னர் அம்பு வாய்ந்த வேளையிலே மாரீசன் சீதா அபயம் லட்சுமணா அபயம் என்று குரல் கொடுக்க, பிரானுக்கு உயிருக்கு ஆபத்து வந்து விட்டது, நீ உடனே புறப்பட்டு செல் என்கிற போது மும்மூர்த்திகளாலும் என் அண்ணனை வெல்ல முடியாது, இது அரக்கர்களின் சூழ்ச்சி, தாயே என் அண்ணனை யாரும் கொல்ல முடியாது வெல்ல முடியாது. அவள் மனதிலே கணவன் மீது கொண்ட காதலால், நான் சீதையை குறை சொல்லவில்லை, கணவன் மீது கொண்ட காதல், கணவன் மீது கொண்ட பக்தி, அவள் கண்களை அறிவு கண்களை மறைக்கிறது, சிந்திக்க முடியாது எந்த பெண்ணுக்கும் இறந்துட்டானோ. அப்ப என்னன்னா சொல்லும் போது கொடிய அரக்கன் கையால் அவன் மாயையால் இற்று வீழ்ந்தனன் என்ற பெண்ணும் என் அயல் நிற்றியோ, நீ ஒரு மனுஷனா, என் பக்கத்தில் நிக்கிறிய, நீ நிக்கிற நிலை சரியில்லை என்ற ஒரு சொல்லை சொல்லுவாள். நீ நிக்கிறேன்னு சொன்னது மட்டுமல்ல, நீ இது நெறி என்று, நீ நிற்கின்ற நிலைமை நெறி என்று கூர்மையான வேல்களால் துளைக்கப்பட்டு அதிலே நெருப்பை உள்ளே நுழைப்பதை போல செற்களை கேட்டு லக்குமணன் துடிக்கிறான். நீ செல்லாவிடில் எரியடை வீழ்ந்து நான் மடிவேன், தீக்குளித்து சாவேன். அவன் என்ன செய்வான், தாயாக நினைக்கின்ற சீதை உயிரை காப்பாற்ற வேண்டும், இந்த இடத்தை விட்டு தனிமையில் விட்டுவிட்டு போகக்கூடாது என்று வில்லினை எடுத்து கோடு கிழித்து தாயே சென்று வருகிறேன் என்று போய்விட்டான். இதன் பின்னர் நடந்தது உங்களுக்கு தெரியும், ராவணன் சன்னியாசி வேடத்திலே வந்தான், பின்னர் இலங்கை வேந்தனானான், மண்ணோடு பெயர்த்து சென்றான். பெயர்த்து செல்கிற பொழுது சடாயு குறுக்கிடுகிறான், கழுகரசன் சடாயு. கழுகரசன் சடாயு இலங்கை வேந்தன் ராவணனுக்கு நிகரான பெருவீரன். அந்த யுத்தத்திலே ராவணன் மூர்ச்சித்து விழுவான் தேரிலே,
அவன் படைக்கலன்கள் அனைத்தும் முறிந்து போகும். ராவணன் கரங்களால் ஒடிப்பான், ஜடாயு கால்களால் ஒடிப்பான் அவன் ஏவும் அம்புகளை. மூர்ச்சித்து கீழே விழுவான் ராவணன், பிறகு எழுவான். சடாயுனுடைய யுத்தம் உன்னதமான யுத்தம். கடைசியில் வெள்ளியங்கிரியை விடையின் பாகனோடு விண்தொடை எடுத்தானே ராவணன். அந்த நேரத்தில் பரமசிவன் கொடுத்த வாள் சந்திரஹாசம் என்கின்ற வாள். அந்த வாள், அந்த வீர வாளை உரையிலிருந்து உருவி சடாயுவை வெட்டி சாய்க்கிறான். சிவன் கொடுத்த வாளால் சாய்க்கிறான், கீழே விழுகிறான். போய்விட்டான். பதறி அடித்தவாறு கண்ணீரும் கம்பளையுமாக கதறியவாறு வருகிறார்கள் ராமனும் லக்ஷ்மணனும். இரத்த வெள்ளத்திலே கிடக்கிற சடாயுவை பார்க்கிறார்கள். நான் பாடல் முழுமையும் எனக்கு தெரியும், நான் காலத்தின் அருமையை கருதி சொல்கிறேன். தசரதனுக்கு கொள்ளி வைக்கவில்லை ராமன், சடாயுவுக்கு கொள்ளி வைத்தான் ராமன். அப்பொழுது சொல்லுகிறான், நீ தனியாக அவளை விட்டுவிட்டு மானை தேடி சென்றது மிகப்பெரிய தவறு. குலப்பழி தேடிக்கொண்டீர், உம்பிளை அல்லாது உலகத்தை சொல்லலாமோ? ஓம் குற்றம் ராமன் குற்றம், லக்ஷ்மணன் குற்றம் அல்ல, உன் குற்றம், உன் பிழை. நான் சொல்லவில்லை, கம்பன் சொல்லுகிறான். கம்பன் சொல்லவில்லை, சடாயு சொல்லுகிறான். நான் இதுல குற்றமே கண்டுபிடிக்கல. அந்த நேரத்தில் மனைவியின் ஆசையை தேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்பது ஆடவன் இயல்பு. ராமன் மேல குற்றம் கிடையாது. காரணம், அவன் மானுடன். அவன் மானுடனாக படைக்கப்பட்டவன். மாடு மானுடனுக்குரிய உணர்வுகள் தான் இருக்கும். தன் மனைவி விரும்புகிறாளே என்ற எண்ணத்திலே கானகத்துக்கு வந்தாள், மரவுரி தரித்து வந்தாள். ஜனகனது மாளிகையிலே பட்டு விருப்புகளிலே நடந்து பழகிய அவள் கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய காட்டிற்கு வந்தாள். அவள் விருப்பப்பட்டு கேட்டது இதுதானே என்பதற்காக போனான். ராமன் மேல் குற்றமில்லை. ஆனால் இதன் பின்னர் எப்படியாவது சீதையை கண்டறிய வேண்டும் என்கிற பொழுது சொல்லின் செல்வன் வாயு மைந்தன் சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்தான். சுக்ரீவனுக்கு துணை கேட்டு, சுக்ரீவனுக்கு துணை கேட்டதனால் வாலியின் மீது போர் தொடுக்க இசைந்தான். ஏழு மராமரங்களை ஊடுருவி சென்றது ராமபாணம். போருக்கு அழைக்கிறான் சுக்ரீவன். பயந்து ஒரு உள்ளே நான் போக முடியாது, சாபமிடப்பட்ட மலையிலே இருந்த சுக்ரீவன் எப்படி வந்து இந்த நேரத்திலே போருக்கு அழைக்கிறான் என்று திடுக்கிட்டு எழுகிறான். தாரை சொல்கிறாள், அவனோடு இரண்டு மானிடர்கள் வந்திருக்கிறார்கள், நீங்கள் செல்லாதீர்கள். சொல்லுகிறான், தசரதகுமாரர்களையா சொல்லுகிறாய்? அறத்தின் மைந்தர்கள், அறத்தின் மைந்தர்கள் அவர்கள். அவர்களா தவறு செய்வார்கள்? இவன் இந்த நேரத்தில் என்னை வந்து போருக்கு அழைக்கிறான், அவனுக்கு பாடம் புகட்டி வருகிறேன் என்று வந்து போர் தொடுக்கிறான். சுக்ரீவன் உயிர் போயிருக்கும், மறைந்திருந்து அம்பை செலுத்துகிறான். அம்பு மார்பை ஊடுருவுகிறது, அந்த அம்பை பிடுங்க முடியாது. அப்படி பிடுங்க முயற்சிக்கிற பொழுது பார்க்கிறான் ராமபாணம் என்பதை. லக்ஷ்மணன் முதலே தடுக்கிறான், அவனுக்கு விருப்பம் இல்லை வாலியை கொல்றதுல. நான் கம்பராமாயணத்தை முழுமையா படிச்சிருக்கேன், பல இடம் படிச்சிருக்கேன். அவனுக்கு விருப்பம் இல்லை. இப்பொழுது குற்றச்சாட்டுகள் வருகிற போது அந்த குற்றச்சாட்டுக்கு இலக்குவன் வந்து பதில் சொல்றான். சொல்றான், சூரிய குலத்தின் நல்லறமே தொலைந்தது, இல்லறம் துறந்த நம்பி உன் மனைவியை பிரிந்ததனால் வில்லறமும் இழந்து நல்லறமும் இழந்து விட்டாய். கேள்வி பதிலுக்குள்ள போன ரொம்ப நேரம், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் எனக்கு சைட்டேஷனுக்கு வர்றாரு, வாலிய ராமன் கொண்டது தப்புன்னு வைகோ சொல்லல, ராஜாஜி அவர்கள் சக்கரவர்த்தி திருமகனில் எழுதியிருக்கிறார். இப்பொழுது வாலியின் பாத்திரத்தை பாருங்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல? சொல்றான், நான் ஏன் வேண்டுவது உள்ளது ஒன்று உண்பால். என் தம்பி இருக்கானே இவன் மது அருந்துறவன், பூவிதழ் நரவம் மாந்தி புந்தி மேல் உற்ற பொழுது மேலும் தீவினை செய்கையில் என் மேல் ஏவிய பகழி என்னும் கூற்றினை ஏவல் என்றான். இவன் குடிப்பான், தப்பு செய்வான், என் மேல ஏவன அம்ப கோபத்தில் அவன் மேல ஏவிராத. அதுக்கு பிறகு சொல்றான், எம்பியை உம்பிமார்கள் தன்முனை கொல்வித்தான் என்று இகழ்வரையில் தடுத்தி தக்கோய், கூட பிறந்தவனையே கொன்னவேன்னு இவனை சொல்லுவாங்க, சொல்ல விடாத அவங்களை. அங்கதனை பிடித்து கையிலே சுக்ரீவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு போய்விட்டான். அடுத்த போர்க்களங்களுக்குள் செல்ல நான் விரும்பவில்லை, காரணம் நாள் கணக்கிலே நான் பேசிவிடுவேன். என் இதயத்தை மிகவும் ஈர்த்தவ இரண்டு ஒரு போர்க்களம் லக்வனும் இந்திரசித்தனும் நடத்திய போர்க்களம், கும்பகர்ணனும் ராமனும் நடத்திய போர்க்களம். கும்பகர்ணன் போரில் அனைவரையும் வீழ்த்தி சாய்த்து விட்டு, கும்பகர்ணன் நல்லவன், ஆனதோ வெஞ்சமம் அலையில் கற்புடை சானகி துயரினம் தீர்ந்ததில்லையோ, வானமும் வையமும் வளர்ந்த வான்புகள் போனதோ புகுந்ததோ பொன்றுங்காலமே. ஜானகி துயரம் இன்னும் தீரலையா? அவளை கொண்டு இனி வெளியே அனுப்பலையா?
அவனுக்கு வந்த கோபம் போடா, போய் சாப்பிட்டு தூங்குடா என்று சொல்ல வந்தவன்,
மானிடர் இருவரை வணங்கி மற்றும் அக்கூனுடைய குரங்கையும் கும்பிட்டு உய்தொழில் ஊனுடைய உம்பிக்கும் உனக்குமே தொழில் யானது செய்கிறேன், எழுக போக. உன் தம்பிக்கும் உனக்கு வேணா அந்த மானிடர்களை வணங்கி கும்பிட்டு வாழணும்டா, நான் அப்படிப்பட்டவன் இல்ல
என்று சொல்லுவான். நான் போகலண்ணா,
விதி பிடர்த்து உந்த நின்றது. பொன்றுவன் என்னை வென்றுளரில் இலங்கை காவன உன்னை வென்று உயறுதல் உண்மை, என்னைய ஜெயிச்சா உன்னைய ஜெயிப்பாங்க, நான் போறேன். பொன்றுவன் போய் சாவ, பொன்னினால் புலன்கொள் தோழியை நன்றன நாயக விடுதியின் நன்னரும். நீ கொண்டு விட்டு போர்க்களத்துக்கு வந்துட்டான், ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுவான் விபீஷண. அவனை நம்மோட நம்ம கட்சி கூட்டி வந்துருன்னு ராமன் சொல்றான். கட்சின்னு தப்பா நினைச்சாங்க, நான் இந்த இந்த மண்டபத்துக்குள்ள கட்சி பேரே சொல்ல மாட்டேன். நான் நம்ம அணிக்கு கொண்டு வந்துடுறான். இவன் வர்றான் கும்பகர்ணனை பார்த்து, இவனுக்கு வேர்த்து விறுவிறுக்கு, இவன் எதுக்குடா வர்றான் அப்படின்ட்டு. எதுக்கு வந்தேங்கடா? நீயும் வந்துருப்பா, இலங்கை உனக்கு மகுடன் சூட்ட காத்து கொண்டிருக்கிறது. நீ ஒருத்தனாவது அங்க இருக்கே, நீ எங்க என் கூட வந்துருவியோன்னு நினைச்சு நான் கவலைப்பட்டேன். நம்மளோட திரும்ப வந்து சேர்ந்துருவானோ, ஒருவனாவது அங்க போய் இருக்கட்டுமே நினைச்சேன். எப்பா, தம்பியை அன்றி மாண்டு கிடப்பனோ மண்மேல், உம்பரும் பிறரும் காண உலகை மூன்று உலகை ஆண்டவன், தம்பி பணம் கிடக்காம அவன் பணம் கிடக்கலாமாடா? தம்பியை அன்றி மாண்டு கிடப்பனோ மண்மேல் விட்டா படைசு போடுறது. இப்பொழுது சுக்ரீவனை மூர்ச்சை அடித்து தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போகும்போது இந்த ரத்தம் ஒழுகி அவனுக்கு மூர்ச்சை தெளிந்த உடனே மூக்க கடிச்சு எடுத்துட்டு ஓடிட்டான் சுக்ரீவன். இப்ப மூக்கு இல்ல, யுத்தம் நடக்கிறது, இறுதி கட்டம். ஒரு காலை வெட்டுவான், இன்னொரு காலால் போராடுவான். இன்னொரு காலை வெட்டுவான், ஒரு கையால் போராடுவான். அந்த கையை வெட்டுவான், இன்னொரு கையால் போராடுவான். உடம்பை உருட்டி கொண்டு வந்து போராடுவான். அப்பொழுது சொல்வான், யாரை பார்த்து? ராமனை பார்த்து,
உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், என் கூட இருக்க சகோதரன் கூட இருக்கவன பார்த்தா கொன்னே ஓடுவான், அண்ணன் விடவே மாட்டான். உன்னைத்தான் கும்பியைத்தான் அனுமனைத்தான் கேட்டுக்கிறேன், அவன் எப்படியாவது பக்கத்திலேயே வச்சிருந்து காப்பாத்திருங்க.
மூக்கிலா முகம் என்று முனிவரும் அமரரும் நோக்குவர், இது மூக்கில்லாத முகம் என்று. ஆகையினால் நின் கணையால் என் கழுத்தை நீக்குவாய், நீக்கிய பின் நெடுந்தலையை கருங்கடலில் போக்குவாய்.
அதே மாதிரிதான் அந்த தலையை கொண்டு போக்குவான்.
இப்பொழுது இந்திர சித்தருக்கு அவனுக்கும் போர் நடக்குது. இவனை போன்ற வீரனை என் வாழ்நாளில் கண்டதில்லை என்று இலக்குவன் சொல்லுகிறான். தன் மேனியில் தைத்த அம்புகளையே பிடுங்கி சரமாக தொடுக்கிறானே, இவனுக்கு நிகரான வீரன் உலகில் இதுவரை தோன்றியதில்லை என்று இலக்குவன் சொல்லுகிறான். இந்திரசித்தன் தலை துண்டிக்கப்பட்டது.
ராவணனுக்கு மைதிலி மீது இருந்த மையல் நீங்கியது, சீதை மீது இருந்த காதல் நீங்கியது. நாளை இத்தகையனன்றோ என் கணவனும், இவனுக்கும் இதுதானேன்னு மண்டோதரி. மண்டோதரி அற்புதமான பாத்திரம். நாளை தகையனன்றோ, அப்ப வாழ எடுத்துக்கிட்டு சீதையை கொல்லலாமான்னு போறான். மகோதரன் தடுத்துறான், வந்துடுறான். அப்ப சொல்றான், அவன் நான் தான் இந்த பகைய, இந்த இந்திரசித்தன் இழப்ப அவனால தாங்கிக்க முடியல.
நாசம் வந்துற்ற போதும் நல்லதோர் பகையை தேடிக்கொண்டேன். ராமன் பெயர் இருக்கும் வரை என் பெயரும் இருக்கும் அல்லவா?
என்ன அழகா சொல்றான்,
ராமன் இருக்கும் வரை என் பெயரும் இருக்கும்.
வாழ்க்கை நிலையற்றது, எந்த நேரத்திலும் உயிர் போகலாம். சாவு பொதுமையானது. இன்றுளார் நாளை மாழ்வர், புகழுக்கும் இறுதி உண்டோ. இப்பொழுது கடைசி கட்டம் ராவணன் முடிந்தான். மண்டோதரி வந்து மேலே அப்படியே வந்து கதறி புலம்புறா, விழுந்து அழுகிறா. அப்பொழுது வந்து பார்த்த ராமன் முதுகில் இருக்கிற தழும்புகளை பார்த்து, இவன் எங்கோ புறமுதுகிட்டு ஓடியவனோ என்று கேட்டான்.